بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவை போற்றி புகழ்வதோடு அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறுவதோடு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் பயத்தை நினைவூட்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இது நம்முடைய ஒரு தொடர் வகுப்பு. அதாவது குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறுகின்ற சிலர் சஹீஹான ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண்பட்டால், சஹீஹான ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண்பட்டால் அல்லது பகுத்தறிவுக்கு முரண்பட்டால், லாஜிக் என்ற யதார்த்த தர்க்கத்திற்கு முரண்பட்டால், அப்படிப்பட்ட ஹதீஸுகள் சஹீஹ் என்று முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவற்றை நிராகரித்துவிட வேண்டும், ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்ப அதற்கு என்ன சொல்வது என்றால், யாரோ ஒருத்தர் தவறு செய்திருக்கிறார், சஹாபி தவறு செய்திருக்கலாம் அல்லது அவருக்கு கீழே உள்ளவர் தவறு செய்திருக்கலாம், இப்படி யாரோ ஒருவர் தவறு செய்திருக்கலாம். அப்ப தவறுனால் எப்படிப்பட்ட தவறு என்றால், நபி சொல்லாததை நபி சொன்னதாக இவர்கள் சொல்லிவிட்டார்கள். தவறு என்றால் சாதாரணமான தவறு அல்ல, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தவறு என்பது எப்படிப்பட்ட தவறு, அதாவது நபி சொல்லாததை வேண்டுமென்றே சொல்லிவிட்டார்கள் இவர்களில் யாரோ ஒருவர், அல்லது இவர்களில் பெயரால் யாரோ ஒருவர் சொல்லிவிட்டார். அவர் எந்த காலத்தில் சொன்னாரோ அதுக்கு விளக்கம் கிடையாது. அப்படி யாரோ ஒருவர் சொல்வதை பதிவு செய்யக்கூடியவர்கள் தானா இமாம் புகாரியோ இமாம் முஸ்லீமோ அல்லது ஏனைய ஹதீஸ்கரே அறிஞர்களோ? அப்ப யாரோ ஒருவர் இப்படி பொய் சொல்லி இருக்கிறார், அதை இமாம்கள் பதிவு செய்து விட்டார்கள். ஆக மொத்தத்திலே ஒரு இழிவான குற்றச்சாட்டு. எந்த ஒரு தர்க்கம் லாஜிக் என்று இவர்கள் சொல்கிறார்களோ அந்த ஒரு தர்க்கத்திற்கு லாஜிக்குக்கே பொருத்தமில்லாத, அடிப்படையே சரியாக புரியாத ஒரு குற்றச்சாட்டை தான் இவர்கள் சுமத்துகிறார்கள். அப்ப அந்த குற்றச்சாட்டுகள் எப்படி வீணான குற்றச்சாட்டுகள் என்பதை பல அமர்வுகளை நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப எந்த ஹதீஸுகளை இவர்கள் அப்படியா குர்ஆனுக்கு பொருந்தாது என்றோ அறிவுக்கு பொருந்தாது என்றோ மறுக்கிறார்களோ, அந்த ஹதீஸுகள் உண்மையில் அப்படித்தான் இருக்கின்றனவா அல்லது இவர்களுடைய விளக்கத்தில் ஏற்பட்ட தவறா என்பதைத்தான் தொடர் வகுப்புகளிலே நாம் பார்க்கிறோம். அப்ப முந்தைய வகுப்பிலே ஒரு முன்னுரையை நாம் பார்த்தோம். அதாவது இப்படி அவர்கள் லாஜிக் எடுப்பதற்கு ஹதீஸுகளிலிருந்து ஒரு ஹதீஸை அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அந்த ஹதீஸ் அவர்கள் புரிந்து கொண்டது போன்று கிடையாது. அந்த ஹதீஸை நாம் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை முந்தைய அமர்விலே நாம் குறிப்பிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த அமர்விலே இவர்கள் மறுக்கின்ற ஹதீஸுகளிலிருந்து ஒரு ஹதீஸை நாம் எடுத்திருக்கின்றோம். அதாவது மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் மலக்குல் மௌத் என்ற மௌத்தை, அதாவது உயிர் வாங்குவதற்காக நியமிக்கப்பட்ட வானவர், உயிர் வாங்குவதற்காக நியமிக்கப்பட்ட வானவர், இந்த வானவருக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு சஹீஹுல் புகாரியிலே சஹீஹ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டது. அப்ப நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டது என்று வந்துவிடுமே ஆனால் அடுத்து இன்னும் எத்தனை நூல்கள் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இரண்டு இமாம்கள் ஒரு ஹதீஸை அறிவித்து விட்டாலே அது ஹதீஸ் கலையிலே சஹீஹான ஹதீஸினுடைய தரங்களில் மிக மிக உயர்ந்த தரம். அப்ப அதனால இன்னும் எத்தனை இமாம்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்று தேட வேண்டிய அவசியம் அங்கே இல்லாமல் போய்விடுகிறது. சரி, இன்னொரு விஷயத்தையும் நாம் சொல்லி இருக்கின்றோம். அது என்ன விஷயம் என்றால், இவர்கள் எந்த ஒரு ஹதீஸை வைத்து ஹதீஸில் இப்படி ஒரு முரண்பாடான நிலைப்பாடு எடுக்கிறார்களோ அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது மாசிச்சு வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் செய்தார்கள் அல்லவா. ஆனால் அப்படிப்பட்ட அர்த்தத்தை விளக்கத்தை அவர்கள் இவர்கள் மறுக்கின்ற ஹதீஸுகளுக்கு கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள். பெரும்பாலும் 99% எந்த ஹதீஸுகளை இவர்கள் மறுக்கிறார்களோ அந்த ஹதீஸுகளை இவர்கள் மறுக்கும் போது 99% அந்த ஹதீஸுகளுடைய அரபிகளை இவர்கள் படிக்கவே மாட்டார்கள். அரபி வாசகத்தையே படிக்க மாட்டார்கள். அரபி வாசகத்தை படித்து அதற்குரிய அந்த அர்த்தத்தை அப்படியே அவர்கள் சொல்ல மாட்டார்கள். என்ன சொல்வார்கள், இன்ன நூல்ல இத்தனாவது நம்பர்ல, இந்த நூல்ல இத்தனாவது நம்பர்ல இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது என்று சொல்லிவிட்டு இவர்களாக ஒரு இமேஜை உருவாக்குவார்கள். அந்த ஹதீஸுக்கு இவர்களாக ஒரு விளக்கத்தை மக்களுக்கு சொல்வார்கள். பிறகு அந்த விளக்கத்தின் அடிப்படையில் ஹதீஸை சஹட்டு மேனிக்கு விமர்சனம் செய்வார்கள். இதுதான் இவர்களுடைய நிலைப்பாடு. இவர்கள் குறிப்பாக கடைசியாக இந்த ரமதானிலே பேசிய 2 அமர்வுகளிலும் ஏறக்குறைய 12 ஹதீஸுகள் ஏறக்குறைய இவர்கள் மறுக்கின்றார்களே. ஒரு சாதாரண ஒரு தர்மம் ஒரு நீதத்தின் அடிப்படையிலேயாவது எங்கேயாவது மறுக்கக்கூடிய ஹதீஸை அரபியை அப்படியே படித்து அதற்கு உள்ளதுபடி அர்த்தம் செய்துவிட்டு பிறகு இவர்கள் ஹதீஸை விமர்சனம் செய்கிறார்களா என்றால் ஒன்றுமே இல்லை. இந்த நூல்ல இந்த நம்பர்ல இருக்கிறது என்று அதை சொல்லிவிட்டு பிறகு இவர்கள் ஹதீஸுக்கு ஒரு இமேஜை ஒரு தோற்றத்தை சொல்கிறார்கள். பிறகு தான் சொன்ன தோற்றத்தின் அடிப்படையிலே ஹதீஸை இவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். அப்படித்தான் இந்த ஹதீஸும். இப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த கட்டிங் இருக்கிறதே அவர்கள் 2 பேசின அந்த அமர்வில் இருந்து நம்ம இந்த கட்டிங் எடுத்திருக்கிறோம். இந்த கட்டிங்ல இவர் பேசக்கூடிய அந்த முழு பேச்சும் அங்கே இருக்கிறது. அதாவது இந்த ஹதீஸை விமர்சனம் எங்க செய்ய ஆரம்பிக்கிறாரோ அங்கிருந்து இந்த ஹதீஸை முடிக்கிற வரைக்கும் இதுல இடையில எங்கேயுமே நம்ம கட் பண்ணல. அதுக்கப்புறம் அடுத்த ஹதீஸுக்கு போயிடறாங்க. இப்ப கவனிங்க,
மலக்குள் மௌத் இருக்காருல்ல, ஒவ்வொரு மனுஷனை உயிரை வாங்குறதுக்கும் ஒரு ஆளால நியமிச்சு வச்சிருக்கலாம். மலக்குள் மௌத்தை பிடிச்ச என்ன செய்யறான், மூசா அனுப்பிட்டு அனுப்புன உடனே உங்க உயிரை எடுக்கிறதுக்கெல்லாம் என்ன அனுப்பியிருக்கான்ன உடனே ஓங்கி ஒரு அற, யாரு மூசா நபி, யார மலக்க ஓங்கி அற விட்டார், சக்கஹு ஓங்கி ஒரு அறையை விட்டுட்டார். அரஞ்ச உனக்கு ரஜா இலா ரப்பி, அவர் அல்லாட்ட போய் யாரா என்னை ஒரு ஆள்கிட்ட அனுப்பி வச்சுட்டார், அவர் வந்து இந்த மாதிரி மூத்த விரும்ப மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அல்லாட்ட முறையிட்டவுன்னு அல்லா என்ன செஞ்சானா, அப்படின்னா நீ வந்து போய் இந்த ஒரு மாட்டுடைய முதுகுல கையை வைக்க சொல்லு, அது எத்தனை முடி எண்ணிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு வாழ்நாள் போதுமா அப்படின்னு போய் கேளு அப்படின்னு நல்லா சொன்னாடு சம்பவம் போயிட்டே இருக்குது. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா அல்லா வந்து அனுப்புறான் மலக்குள் மூத்த. மலக்குள் மூத்த அனுப்புறது அவர் டியூட்டி என்ன, வேற வேற மலக்கு அனுப்பல, மலக்குள் மூத்துடைய வேலையை என்னது இதுதான், உசுர் எடுத்துட்டு போறது அவர் டியூட்டி. அல்லா ஒரு டியூட்டிக்காக அனுப்பி வைக்கும் பொழுது மூச அனுப்பி என்ன செஞ்சிருக்கணும், அல்லா அனுப்பினா வர்றேன் எப்போ வரணும் எப்போ விட்டுருக்கான் போயிட்டு இருக்க வேண்டியதானே அப்படிதான் செய்யணும். அவர் மாட்டேண்டா கூட இவர் என்ன செஞ்சிருக்கணும், அல்லா எடுத்துட சொல்லிட்டான், உன்ட்டு கேட்டு பர்மிஷன் எல்லாம் கேட்டு சொல்றேன். அதான் மலக்கு தன்மை. மலக்கனுடைய தன்மை என்னது, சொன்னதை செய்வாங்க, அது யார் என்னெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க, எடுத்துட்டு எடுத்து வந்துருவாங்க. அப்ப மலக்கு உயிர் எடுக்க அனுப்பும் போது இவர் கைநிட்டு அடிக்கிற மலக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கிறதா இருந்தா, மலக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓங்கி அரைஞ்சா மலக்கு அறையலாமா, மலக்கு அரைஞ்சா யார் அறையிற மாதிரி, அது அனுப்பணும்னு அறையிற மாதிரி இல்லையாது, மலக்கு அவரை சொந்த முடிவெடுத்த வந்தாரு அல்லா அனுப்பி வைத்திருக்கிறான். அப்ப உதாரணம் வைக்கிறேன், ஒரு மனிதன் எடுத்துக்கிறோமே, ஒரு கட்டணம் நம்ம கட்டணம் கட்டுறாங்க வைங்க, அது சீல் வைக்கிறதுக்கு அதிகாரிகள் வர்றாங்க, இவன் கட்டணத்துக்கு கட்டணம் ஓங்கி அரைஞ்சான் அதிகாரியை, இது யார் அறிஞ்ச மாதிரி, சிஎம் அறிஞ்ச மாதிரி தானது, ஒரு மாநில அரசாங்கத்தை ஒரு அதிகாரி அறிஞ்சா இவர் சீல் வச்சுட்டு வாங்குறது அந்த அரசாங்கத்தில் ஆர்டர் ஜிஓ, அரசாங்கம் ஒரு ஜிஓ போடும்போது அதை செயல்படுத்த வர்றவன் அறைய முடியுமா, ஒரு எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை, ஒரு மனுஷன் அப்படி செய்ய மாட்டான், இப்படி செஞ்சா யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய மலக்கூத்து ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், எப்படி பவர்ஃபுல்லான ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் யாராவது வாய் திறக்க கேளுமா, ஏற்று கேள்வி கேட்க கேளுமா, என்ன செய்யலாம் அது சொன்னோன்னு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாழ ஆசை, கொஞ்சம் கேட்டு பாருங்க அல்லாட்ட, அது ஒரு அதாச்சும் ஏற்றுக்கலாம். எப்படி சொல்லியிருக்கலாம், நீ வந்து அல்லாட்ட போய் கேட்டு கொஞ்சம் ஆசையாக இருக்கு, இன்னொரு 10 வருஷம் நான் இருந்துட்டு போகிறேன், அப்படி ஏதாவது சின்ன சான்சஸ் எல்லாம் தருவானாண்டு நீங்கள் வேணா கேளுங்க. ஏன்னா எல்லாம் கேட்டு விட்டதுனால கேட்காம எடுத்துகிட்டு போனால் கூட ஒன்று செய்யணும், நம்மளை அப்படி தான் செய்யலாம், நம்மகிட்ட பெர்மிஷன் கிட்ட அவசரம் வாங்கிட்டு இருக்கிறான், அவரோட வரத்தின்னு போயிடுறாரு. அந்த மாதிரி எடுத்தால் மூசாலுமே ஒன்று செய்ய முடியாது. சரி நேரம் வந்து கேட்டார்ல, அதிகபட்சம் அவர் என்ன செஞ்சிருக்கலாம், எல்லாம் நான் கட்டுப்படுறேன், ஏதாச்சும் ஒரு வாய்ப்பை கொண்டு தர முடியுமா, அண்ணா கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். சரி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, இது இது எப்படி இருக்குது, என்னது இப்படிங்கிறார், ஓங்கி ஒரு மலக்கை அறையிறார். அப்போ மலக்குங்கிற ஒரு பவர்ஃபுல்லான அது மாதிரி அறைய முடியுமாங்கிற விஷயம் திருப்பி அடித்தா முடிஞ்சு வச்சுக்கத, ஒரு மலைக்கு ஒரு ஊரை தீ பரட்டி போவார். மலைக்கிட்ட செய்வார், கெட்ட செயல் செஞ்ச ஊர்களுக்கு அனுப்பப்பட்ட மலைக்கு என்ன செஞ்சாங்க, அப்படி கையை விட்டு தோண்டி தலகு போட்டு பரட்டிடுவாங்க, தோசையை போட்ட மாதிரி பஜால்னா ஆலியகா சாப்பிலா கீழ்புறத்தை மேல்புறமாக்கிட்டோங்கிறான். இல்ல அந்த மாதிரி புரட்டக்கூடிய வலிமை உள்ளவர்களா மலக்குன்றாலே பவர் இருக்கும். மலக்குங்கிறது என்ன, மலக்குன்றால் ஆற்றல் இருக்கும். அப்போ ஆற்றலுங்கிறதுக்கு பேரே ஆற்றல் கொடுக்கப்பட்டவர்கள் அங்கேருந்து ஒரு செகண்ட்ல இங்கே இறங்குவாங்க, அடுத்த செகண்ட் அங்கே நிற்பாங்க. இந்த மாதிரி ஆற்றல் படைத்தவர்களை வந்து அவர்களோடு ஒப்பிட முடியாத அற்பத்தில் அற்பமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அறைய முடியுமா, அடிக்க முடியுமா, அவர் அறை வாங்கிட்டு ஓட முடியுமா, இதெல்லாம் என்ன இது, இதெல்லாம் வந்து ஒரு பிராண இதிகாசங்கள் மாதிரி நமக்கு தெரியலையா, இப்படியா இப்படிதான் இந்த இஸ்லாமுடைய ஃபண்டமெண்டல் நமக்கு இருக்கிறதா. அல்லாஹ் சொல்வதை வானவர்கள் எப்படி கேட்பார்கள், வானவர்கள் சொல்வதை நபிமார்கள் கேட்பார்கள், யாரும் எடுத்து பேச மாட்டார்கள். அதிகபட்சமாக ஆசை இருந்தால் கோரிக்கை வைப்பார்கள், பிரார்த்தனை செய்வார்கள், இவ்வளவுதான் நடக்க முடியும். அப்ப இது புகாரியில 3407 ஹதீஸ் படிங்க, 3407 படிச்சா கண்ணத்தில் அரைஞ்ச எல்லாமே வருது. என்னடா இது, நம்ம இதை நம்பணும்னு சொன்னா அப்ப என்ன வருது, அல்லாவையும் எடுத்து பேசலாம்னு வருது. அல்லாஹ் அண்ணா என்னைய வந்து நீ உயிர் எடுத்துருவியா, நீ அல்லாஹ் சொன்னா எடுக்க, அதன் அர்த்தம் ஏன் உயிரிழக்க வந்து அவ்வளவு தெரியும் உனக்கு வந்திருக்கான்றதுக்கு மீனிங். இப்படி இப்படி ஒரு மூசா அனுப்பி அதை சொல்லிக் கொடுக்க வந்தாங்க, அல்லாண்டா யாருங்கிற அச்சத்தை சொல்லிக் கொடுக்க வந்தாங்களா, இறையச்சம் உடையவர்களாக அந்த மக்களை மாற்றுவதற்கு வந்தாங்களா, கண்ட மாதிரி நடந்து கொண்ட அந்த மக்களை எல்லாம் அல்லாவை மட்டும் பயப்படக்கூடிய சமுதாயமாக மாற்றுவதற்கு தானே பிறோனை எத்தனை நின்றாங்க. அந்த பிறோன் நான் தான் இறைவன் சொல்லிட்டு இருந்தானே, அவனை மீறி ஒழிக்கிறதுக்கு தானே வந்தாங்க. இது நானே அவங்களும் நானே இறைவன்டாங்களே பேர், நான் தான் இறைவன் சொன்ன பிறோனை ஒழிக்க வந்துவிட்டு இவங்களும் நான் தான் இறைவன் மாதிரி நடக்கிறாங்கன்னா எப்படின்னு, எதை ஒழிக்க வந்தார்கள் அவங்க செய்வார்களா. அப்ப இது மூசா நபி செய்த கான்செப்ட் தப்பு, இருக்கவே முடியாது.
இப்ப இந்த ஹதீஸை இவர்கள் மறுக்கும் போது எங்கேயாவது அரபிய படித்தாங்களா, ஹதீசுடைய அரபிய, இந்த மாதிரி சம்பவம் போது புகாரில் நீங்க பார்த்துருங்க நம்பர், யாரு பார்க்கிறாங்க, யாராவது எடுத்து படிக்கிறாங்களா. இப்ப இப்படி மக்களுடைய ஒரு அறியாமையை பயன்படுத்தி கொண்டு ஹதீஸில் இல்லாத விஷயங்கள்லாம் ஹதீஸில் இருக்கிற மாதிரி இவங்களாக பேசிட்டு கடைசியில் அந்த ஹதீஸ் வந்து அதை வந்து அவங்க மறுக்கிறதுக்கு என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்கிறத நம்ம கவனிக்கணும். அதான் இங்கே நமக்கு முக்கியமாக நம்ம பேச வேண்டிய விஷயம். முதலாவதாக நம்ம இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லீமில் எப்படி பதிவாயிருக்குங்கிறத படிச்சிடும், அதுலேயும் ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். அதுக்கப்புறமா விளக்கத்தை பார்ப்போம். இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறாங்க, இமாம் முஸ்லீம் பதிவு செய்கிறாங்க. சரிமா. وبه قال حدثنا يحيى بن موسى قال حدثنا عبد الرزاق قال أخبرنا معمر عن ابن طاووس عن أبيه عن أبي هريرة رضي الله عنه قال أرسل ملك الموت ملك الموت அனுப்பப்பட்டார் أرسل ملك الموت ملك الموت அனுப்பப்பட்டார் إلى موسى موسى விடம் عليهما السلام அந்த இருவர் மீதும் அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும். ஃபலம்மா ஜாஅஹு அவர் அவரிடம் வந்தபோது அவர் அவரிடம் வந்தபோது மலக்குல் மௌத் மூசாவிடம் வந்தபோது சக்கஹு மூசா அரைந்து விட்டார். ஃபரஜஅ இலா ரப்பிஹி மூசா தன் இறைவரிடம் மலக்குல் மௌத் தன் இறைவரிடம் திரும்ப சென்றார். فقال كورنار ارسلتني الى عبد لا يريد الموت موتை விரும்பாத ஒரு அடியாரிடம் நீ என்னை அனுப்பினாய். قال الله சொல்கிறார் ارجع اليه நீங்கள் திரும்ப செல்லுங்கள். فقل له அவருக்கு நீங்கள் சொல்லுங்கள் يضع يده على متن ثور ஒரு காளை மாட்டின் முதுகின் மீது அவர் தனது கரத்தை வைக்கட்டும். யாரு? மூசா நபி. فله بما غطت يده بكل شعره سنه. அவருடைய கை முதுகிலே எத்தனை முடிகளை மறைத்துக் கொண்டதோ ஒவ்வொரு முடிக்கும் ஒரு ஆண்டு அவருக்கு உண்டு. சரியா? قال இப்ப அல்லாஹ் சொல்லிறான், மூசா மலக்குல் மௌத் திரும்ப மூசா நபி இடத்துல வர்றாங்க. மூசா நபி அல்லாஹ் சொன்னதை இப்ப சொல்றாங்க. قال اي رب. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தை விட்டுறாங்க, நேரா அல்லாஹ் டே கேக்குறாங்க. அல்லாஹ்வே சும்மா மாதா. சரி, அப்ப ஒரு ஒரு முடிக்கு ஒரு ஒரு வருஷம், அதுக்கு பிறகு என்னன்னு கேக்குறாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், தும்மல் மௌத். அவ்வளவு காலம் வாழ்ந்துட்டாலும் அதுக்கு பிறகு மௌத்து தான் அப்படின்னு சொல்லி பல் ஆன். அல்லாஹ்வே இப்பயே நீ வாங்கிக்க என்பதாக சொல்லுகிறார். புனித பூமிக்குள்ளார விழுந்துடும், அந்த அளவுக்காவது என்ன அதுக்கு பக்கத்தில் வைத்து என் உயிரை வாங்கு என்பதாக துவா செய்றாங்க. அதே போல துவா கபூல் ஆகுது, அவங்க அங்க கொண்டு போய் வைத்து மீர் வாங்கப்படுறாங்க. கால அபு ஹுரைரா, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் குன்து ஸம்ம, நான் அந்த இடத்தில் இருந்திருந்தால், அதாவது உங்களோட இப்ப நான் அங்க இந்த ஹதீஸை இருந்து உங்களுக்கு இந்த ஹதீஸை அறிவித்திருந்தால், செம்மணனுடைய ஒரு குவியல் உள்ள ஒரு இடம், அந்த இடத்திற்கு கீழே பாதையின் ஓரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபர் இருக்கின்ற அந்த இடத்தை நான் உங்களுக்கு காட்டுவேன். அப்ப இந்த ஹதீஸ் எவ்வளவு தெளிவா இருக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நேரா சம்பந்தப்படுது. மூசா நபியுடைய சம்பாஷணை மட்டும் இங்கே சம்பந்தப்படாம கடைசியில் மூசா அலைஹி வஸல்லம் எங்கே உயிர் வாங்கப்பட்டார்கள் என்பதும் அங்கே சம்பந்தமாகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபரை இப்போது நான் உங்களுக்கு காட்டித் தருவேன். இன்னொரு ஹதீஸில் சஹீஹான ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மூசான தனது கபரில் தொழுவதை நான் பார்த்தேன். நபிமார்கள் தங்களுடைய கபறுகளில் உயிரோடு இருக்கிறார்கள், மற்றவர்கள் மாதிரி கிடையாதவங்க. அதே போல நபிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜ் பயணத்தின் போது அவர்களுடைய இதே உடலோடு கொண்டு வந்து சேர்த்து அவர்களுக்கு தொழுகை நடத்துகிறார்கள். அப்புறம் அதிலிருந்து சில நபிமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்திற்கு உயர்த்தி அவர்களை அங்கே தங்க வைக்கிறார், சந்திக்க வைக்கிறார். அப்போ சூரத்து சஜிதால நீங்க பார்த்தீர்கள் என்றால், ஃபலா தகுன் ஃபீ மிர்யத்தின் மின் லிகாயிஹி, நபியே மூசாவை நீங்கள் ஏழாவது வானத்தில் சந்தித்ததில் நீங்கள் சந்தேகத்தில் ஆகிவிடாதீர்கள், மூசாவை தான் சந்திச்சு. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு மலக்குகளையும் அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு வானத்தில் சந்திக்க வைக்கிறான். அப்ப இது நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய விசேஷமான ஒரு விசேஷங்கள், ஒரு சலுகைகள், சிறப்பு சிறப்புகள். அடுத்து சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய இந்த ஹதீஸ்ல, ஆமா சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அதே அறிவிப்புல என்ன வருகிறது என்றால், மலக்குல் மௌத் அனுப்பப்பட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஃபலம்மா ஜாஅஹு, வந்தபோது ஸக்கஹு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அரைந்தார்கள். அப்படி அரையும் போது ஃபஃபக்அ ஐனஹு, அவர்களுடைய ஒரு கண்ணை பிடுங்கி விட்டார்கள். அரைஞ்ச அறையில கண்ணு விழுந்துருச்சு. மரணத்தை விரும்பாத ஒரு அடியாரிடத்திலே நீ என்னை அனுப்பி இருக்கிறாயே, அப்ப அல்லாஹு மலக்குக்கு அவருடைய கண்ணை அல்லாஹ் திருப்பினான், திரும்ப அவர்களிடத்திலே செல்லு. அப்ப அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். அப்ப மலக்குல் மௌத் வந்து சொன்ன உடனே திரும்ப அல்லாஹ்விடத்தில் நேரடியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அல்லாஹ்வே அதுக்கு பிறகு என்னன்னு சொல்லிட்டு, அப்போ மௌத்து தான், அப்போ உடனே யா அல்லாஹ் உடனே என்னுடைய உயிரை வாங்கிக்கொள் என்று சொல்லிவிட்டு என்னை நீ அந்த புனித பூமிக்கு அருகிலே என்னை கொண்டு வந்து விடு. அப்போ அதே போல் அங்கே கொண்டு வரப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் அந்த இடத்துல இருந்தால் நான் உங்களுக்கு அவருடைய கபரை நான் அறிவித்துக் கொடுப்பேன்னு சொல்லி. சரிங்களா, இப்போ இதே ஹதீஸ் இதே வார்த்தைகளை கொண்டுதான் நமக்கு எல்லா ஹதீஸுகளிலும் வருகிறது. இப்போ இந்த ஹதீஸ் இமாம் இப்னு ஹுசைமார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதாவது இவர்களும் அதாவது ஹதீஸ்களை அறிஞர்களை இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் எப்படி இருக்கிறாங்களோ அதே போல ஒரு பெரிய ஹதீஸ்களை அறிஞர்தான் இவங்க. அப்போ இவர்கள் இந்த ஹதீஸை எழுதிவிட்டு தங்களுடைய காலத்திலேயே ஒரு சில பிதத்துவாதிகள், அதாவது இந்த கிரேக்க தத்துவங்களை படித்துவிட்டு ஹதீசுகளின் மீது இஸ்லாமிய அடிப்படைகளின் மீது ஆட்சேபனை செய்த மக்கள் அவங்களுடைய காலத்தில் இந்த ஹதீஸின் மேல் ஆட்சேபனை செய்கிறாங்க. அப்ப அந்த ஆட்சேபனைக்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள். அந்த பதிலை நம்ம பார்த்தா முடிஞ்சு. இப்ப இவர்கள் என்ன அதாவது சந்தேகம் வைக்கிறாங்க என்று சொன்னா, மலக்குள் மூத்து வந்துட்டாங்க உயிர் வாங்கன்னு சொல்லி, அப்ப உடனே ஒரு நபி என்ன செய்யணும், உடனே என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிடணும். அப்படி இல்லாம மலக்குள் மூத்து அறையிறது அல்லாவையே அறையிற மாதிரி, அல்லாவை எதிர்க்கிற மாதிரி. இன்னும் கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வாசகம் பாருங்க,
மலக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓங்கி அரைஞ்சா மலக்கு அறையலாமா? மலக்கு அரைஞ்சா யாரு அறையிற மாதிரி, அது அனுப்பணும்னு அறையிற மாதிரி இல்லையாது. மலக்குன்னு அவரா அவரை சொந்த முடிவு எடுத்தா வந்தாரு, அல்லா அனுப்பி வைத்திருக்கிறான். இது இது எப்படி இருக்கிறது, என்னது இப்படிங்கிறாரு, ஓங்கி ஒரு மலக்கு அறையிறாரு. என்னடா இது, நம்ம இதை இதை நம்பணும்னு சொன்னா அப்ப என்ன வருது, அல்லாவையும் எதிர்த்து பேசலாம்னு வருது. அல்லா ஒண்ணு அண்ணா என்னைய வந்து நீ உயிர் எடுத்துருவியா, நீ அல்லா சொன்ன எடுக்க, அதன் அர்த்தம் ஏன் உயிர் எடுக்க வந்து அவ்வளவு தெரியும் உனக்கு வந்திருக்கான்றதுக்கு மீனிங்
பார்த்து புரியுதா. இந்த ஹதீஸ்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் தான் இறைவன் சொல்றதா ஏதாவது விளங்க முடியுதா, புரியுது உங்களுக்கு? இந்த ஹதீஸ்ல இருந்து கருத்து எப்படி வந்துருமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் தான் அல்லாஹ் நான் தான் இறைவன் சொன்ன மாதிரி வந்துருமா? ரெண்டு தடவை சொல்றாங்க அதே திரும்ப திரும்ப, முடிஞ்சுக்கலாம் இல்லையா?
அந்த ஃபிரௌன் நான் தான் இறைவன் சொல்லிட்டு இருந்தானே, அவனை மீறி ஒழிக்கிறதுக்கு தானே வந்தாங்க. இது நானே அவங்களும் நானே இறைவன் தாங்களே பேர், நான் தான் இறைவன் சொன்ன ஃபிரௌனை ஒழிக்க வந்துவிட்டு இவங்களும் நான் தான் இறைவன் மாதிரி நடக்கிறாங்கன்னா எப்படி
என்ன, புரியுதா வார்த்தை? இப்ப இந்த வார்த்தைகள் எங்கேயாவது இந்த ஹதீஸ்ல இருந்து புரிய முடியுதா, கவனிங்க. இப்ப இவங்க மட்டுமல்ல, யாரெல்லாம் சஹிஹான ஹதீஸுகளை மறுக்கிறாங்களோ, பேசி போட்டு விடணுமா, சஹிஹான ஹதீஸுகளை மறுக்கிறாங்களோ இவங்க மக்களுக்கு மத்தியில் பேச வரும்போது எப்படி வருவாங்கன்னு சொன்னா, இன்னமும் இந்த ஹதீஸுகளை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தில் குறை வந்துடுற மாதிரி, ரசூலுடைய கண்ணியத்தில் குறை வந்துடுற மாதிரி, ஒரு நிமிஷம் விசமான ரசூலுடைய கண்ணியத்தில் குறை வந்துடுற மாதிரி என்ன பாருங்க. அடுத்து மார்க்கத்தில் வந்து மார்க்கம் வந்து அசிங்கமாக விமர்சிக்கப்பட்டு விடும். அப்போ அதனால அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டியும் ரசூலுடைய கண்ணியத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டியும் மார்க்கத்தை வந்து மக்கள் அசிங்கமாக பேசிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தான் நாங்கள் இந்த ஹதீஸெல்லாம் மறுக்கிறோம். இப்போ கடைசியில் சொல்லும் பொழுது
எதை ஒழிக்க வந்தார்களோ அதை அவங்க செய்வார்களா? அப்போ இது மூசா நபி செய்த கான்செப்ட் தப்பு இருக்கவே முடியாது.
இப்போ முதலாவது விஷயம், அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக நபிமார்களை பற்றி அவங்களுக்கு உயிர் வாங்கப்படக்கூடிய அந்த நிலையை பற்றி சொல்லும் பொழுது, எந்த ஒரு நபியையும் அல்லாஹ் உயிர் வாங்க மாட்டான் அந்த நபிக்கு தஹீர் கொடுக்காமல். தஹீர் என்றால் மலக்குள் மூத்து வருவாங்க, அவர்கள் மூலமா அல்லாஹ் அவங்களுக்கு ரெண்டு சான்ஸ் கொடுப்போம், நீங்க இந்த துன்யால இருக்க விரும்புறீங்களா இல்ல மூத்தாக விரும்புறீங்களான்னு சொல்லிட்டு, புரிஞ்சுச்சா? அப்ப அதுதான் எல்லா நபிமார்களுக்கும் உள்ள நியதி. எந்த ஒரு நபியும் அவருக்கு இஷ்டம் கொடுக்கப்படாமல் மலக்குள் மௌத் வந்து உயிர் வாங்க மாட்டான். இப்ப இந்த ஹதீஸ்ல பார்த்தால் எப்படி இருக்கிறது, முதல் சம்பவத்தில் முதல் நிகழ்ச்சியில நேரா மலக்குள் மௌத் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உயிரை வாங்க வந்ததாக இருக்குது. தஹீருடைய வார்த்தை இருக்குதா இல்ல. இரண்டாவது தடவை வரும்போது எப்படி இருக்குது, இரண்டாவது தடவை வரும்பொழுது தஹீர் அந்த உரிமை கொடுக்கப்படுது, இஷ்டம் கொடுக்கப்படுது. நீங்க இன்னும் எவ்வளவு காலம் வாழ விரும்புறீங்க, இன்னும் அதிகமான நாள் நீங்க தங்க விரும்புறீங்களா, சரி தங்கலாம், எவ்வளவு தங்கலாம், இந்த அளவுக்கு நீங்க தங்கலாம் என்று அவங்களுக்கு தஹீர் கொடுக்கப்படுது. அதுக்கு பிறகு என்ன, அதுக்கு பிறகு மௌத் தான், அப்ப நான் இப்பயே மௌத் ஆகிக்கிறேன்னு சொல்லி. சரி, அப்ப பல விஷயங்கள்ல நம்முடைய சரியத்துல எதுவோ அதுதான் முந்தைய மார்க்கத்திலையும் மார்க்க சட்டமாக இருந்துச்சு. அது மட்டுமல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பா நபிமார்களுடைய மௌத்துடைய விஷயத்துல எந்த ஒரு நபிக்கும் அல்லாஹு தஆலா அனுமதி இஷ்டம் கொடுக்காமல் அவர்களுடைய உயிரை அல்லாஹ் வாங்குவதில்லை என்று இவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கும் போது, அப்ப இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய சரியத்துல சொல்லப்பட்டிருந்ததாகத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரியா, அப்ப அந்த அடிப்படையில இருக்கும் பொழுது அப்போ இவர் உண்மையிலேயே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட மலக்குல் மௌத்தா இருந்திருந்தா, அந்த மலக்குல் மௌத்தை நமக்கு அவகாசமும் அந்த ஒரு இஷ்டமும் அல்லவா நமக்கு சமர்ப்பிக்கணும், நமக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான், உங்களுக்கு ரெண்டு அவகாசத்தை ரெண்டு சான்ஸ் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதுல எதை நீங்க சாய்ஸ் எடுக்கிறீங்க என்பதாகத்தானே அவர் அல்லாஹ் அவருக்கு சொல்லணும். அப்ப அதை விட்டு விட்டு இவர் என்ன செய்யறாரு, என்னுடைய உயிரை வாங்க வேண்டும் என்பதாக இவர் சொல்றாரு. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த இக்தியார், ரெண்டு சாய்ஸ் இல்லாம உன்னை இவங்க செலக்ட் பண்ண சொல்றாங்களே என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கோபப்பட்டார்கள். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே உண்டான ஒரு உறவு என்பது ஏனைய நபிமார்களை விட அதிகமாகவே வித்தியாசமானது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் எங்கெல்லாம் எப்படி சொல்றான் என்று பார்க்கும் பொழுது பல நபிமார்களுக்கு அப்படிப்பட்ட வாசகங்கள் அல்லாஹ் சொல்லவே இல்லை. வ அல்கைது அலைக மஹப்பதம் மின்னி வலி துஸ்னா அலா ஐனி, மூசா உங்கள் மீது விசேஷமான அன்பை நாம் வைத்திருக்கிறோம் என்று சொல்றோம். எப்படி, உங்கள் மீது விசேஷமான அன்பை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம், வலி துஸ்னா அலா ஐனி, எனது கண் பார்வையிலே நீங்கள் வளர்க்கப்படுவீர். ஏனைய உலக மக்களை பார்க்கிலும் உம்மை நாம் மிக ஸ்பெஷலா தேர்ந்தெடுத்திருக்கிறோம், நம்மோடு பேசுவதற்காக, நம்முடைய தூதுத்துவங்களை சுமப்பதற்காக. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது மூசாவே உங்களை நாம் உங்களை நான் எனக்காகவே உருவாக்கி இருக்கிறேன், உங்களை நான் எனக்காகவே எனது நப்சுக்காகவே நான் உங்களை படைத்து உருவாக்கி இருக்கிறேன். அப்ப அவ்வளவு விசேஷமான ஒரு முஹப்பத்து உள்ள நபிதான் யாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம். உலகத்துல எந்த நபி இடத்திலையாவது அல்லாஹு தஆலா, இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு நெருக்கமானவர்கள், எந்த மலக்குடைய துணையும் இல்லாமல் எப்போதுமே அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடியவர்கள். இப்ப இந்த சம்பவத்தையும் பாருங்க, திரும்ப மலக்குள் மௌத்துல போய் கேட்டுட்டு வர சொன்னாங்களா, அப்ப அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு இத மலக்குள் மௌத்து சொல்லி முடிச்ச உடனேயே அடுத்து நேரம் யார்கிட்ட பேசுறாங்க, ஐயரோ சும்மமாதா, அப்ப என் இறைவனே அடுத்து என்ன, அப்ப அல்லாஹ் சொல்கிறார் சும்மல் மௌத், அதுக்கு பிறகு மௌத்து தான் சொல்லி. அப்ப வக்கல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹ் மூசாவிடத்திலே நேரடியாகவே பேசுவான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான சிறப்புகள் கொடுக்கப்பட்ட ஒரு நபி, அந்த நபியினுடைய தரஜாவை வைத்து இந்த ஹதீஸ பாருங்க, எப்படி பார்க்காதீங்க நீங்க, சாதாரண ஒரு மனிதனிடத்தில் வந்த ஒரு மலக்குள் மௌத்துக்கும் அந்த மனிதனுக்கும் இடையில் நடந்ததாக நீங்கள் பார்க்கும் போதுதான் அங்கே அறிவிலித்தனமான பேச்சுகளை பேசுகிறீர்கள். சரியா, இப்ப இந்த நபியை பற்றி இவங்களுடைய சுபாவத்தை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்வதற்கு குர்ஆனுக்குள்ளார போறோம். சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபிக்கு தன்னுடைய கரத்தால் எழுதிய பலகைகளை கையில கொடுக்கிறான். அந்த கரத்தை அந்த பலகைகளை எடுத்துக்கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிறார்கள். இங்க வந்து பார்த்தா மக்கள் காளை கன்றை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப என்ன செய்தார்கள்? தௌராத் எழுதப்பட்டது, அல்லாஹ்வுடைய கலாம் நேரடியாக அல்லாஹ்வின் கரத்தால் எழுதப்பட்ட ஏடுகள் கையில ரொம்ப கண்ணியமா சுமந்து கொண்டு வருகிறார்கள். இதை பார்த்தோன்னே இதை தூக்கி எறிந்து விட்டார்கள். இதே செயலை வேறு யாராவது செய்ய முடியுமா? செய்திருந்தால் எப்படி கண்டிக்கப்பட்டிருப்பார்கள்? அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு செயல் மூசா நபியிடம் இருந்து நடந்திருக்கிறது, அல்லாஹ் கோபப்படவே இல்லை. அல்லாஹு தஆலா தனது நபியை கடிந்து கொள்ளவே இல்லை, எந்த விதத்திலும் கடுமையான வார்த்தையை அல்லாஹு தஆலா இந்த நிகழ்வுக்கு பிறகு குர்ஆனில் சொல்லவே இல்லை. ஃபலம்மா ஸகத அன்ஹுல் கதப், அந்த வசனத்தை தொடர அல்லாஹ் முடிக்கும் போது எப்படி முடிக்கிறான்? மூசாவின் கோபம் தணிந்த போது அகதல் அல்வாஹ், திரும்ப அந்த பலகைகளை அணைத்துக் கொண்டார். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். புரிஞ்சுச்சீங்களா? இப்ப நேரடியாக 40 நாள் அல்லாஹுவை வணங்கி அல்லாஹ்விடமிருந்து பெற்று வருகிறார்கள் அந்த தௌராத் வேதத்தை. கோபத்தில் என்ன நிலைமைக்கு ஆளாகிவிட்டார்கள்? அதையே தூக்கி எரியக்கூடிய அளவுக்கு அவர்களது நிலைமை ஆகிவிட்டது. அல்லாஹ் கோபப்படவே இல்லை. சரியா? இரண்டாவது ஒரு நிகழ்வு பாருங்க. இது நபித்துவம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு, நபித்துவம் கொடுப்பதற்கு முன்பே மூசா நபியின் மீது அல்லாஹ் வைத்திருந்த பிரியத்தை பாருங்க. இந்த விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இது இன்னொரு ஹதீஸுக்கு நமக்கு தேவைப்படும். என்னன்னு சொன்னா, ஃபிரௌனுடைய குடும்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து கொண்டிருந்த போது கிபுத்திக்கும் சிபுத்திக்கும் இடையில பிரச்சனை ஆகி போச்சு. கிபுத்தி யாரு? இவங்க. சாரி, கிபுத்தி ஃபிரௌனுடைய குடும்பம், சிபுத்தி இவங்களுடைய குடும்பம். ரெண்டு பேருக்கு இடையில சண்டையா நடந்துட்டு இருக்கு, வாய் சண்டை, கொஞ்சம் தகராறு நடந்துட்டு இருக்கு. இப்ப இவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த சிபுத்தி இந்த மாதிரி மூசாவே என்கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்றான் அப்படின்னு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சும்மா ஒரு தட்டு தட்டி ரெண்டு பேரையும் விலக்கி விடலான்னு போறாங்க. கோபம் வந்துருச்சு. மூசா அடிச்சாட்டியும் பிடிச்ச விடுவேன், நம்மளை போட்டு கொடுமைப்படுத்துறது இல்லாம சும்மா சும்மா வம்பு போடுறானுங்களேன்னு சொல்லிட்டு தள்ளும் பொழுது கொஞ்சம் ஸ்பீடா தள்ளிட்டாங்க. அங்கேயும் மனதை செத்து போயிட்டான், தள்ளுன தள்ளுடைய வேகத்துல செத்து போயிட்டான். இப்ப என்ன செஞ்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்? கால இன்னஹாதா மின் அமலி ஷைத்தான், ஆஹா ஷைத்தானுடைய வேலையை செய்து விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டு விட்டு ஊரை விட்டு ஓடுறான். சரியா? அல்லாஹ் என்ன செஞ்சா? மூசாவே, நீங்க என்ன கொல்றதையும் வேற கொண்டுட்டு ஊரை விட்டு வேற ஓட பாக்குறீங்களா? நேரா ஃபிரௌன்ட்ட போங்க, உங்களை பழிக்கு பழி கொல்லணும். இவர்களுடைய சட்டம் படி அல்லாஹ் நீதமானவன், இவங்க அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் நீதமானவன்ங்கிறதுக்கு இவங்க ஒரு இலக்கணம் வச்சிருக்கிறாங்க. யாரு? இந்த ஸஹீஹ் ஹதீஸ் மறுப்பாளர்கள். அதுல பின்னாடி இன்ஷா வரும், அதனுடைய இடத்துல சொல்லுவோம். அல்லாஹ் நீதமானவன் என்பதற்கு இவங்க ஒரு இலக்கணம் வச்சிருக்கிறாங்க. அந்த இலக்கணத்துல அல்லாஹ் ஃபிட் ஆகணுமா? அப்பத்தான் அல்லாஹ் நீதமானவன். அப்படியா? என்னன்னு சொன்னா, அமல் செஞ்ச ஆணுக்கு அல்லாஹ் ஊர் சொல் தர்றான்ல, அப்ப அமல் செஞ்ச பெண்ணுக்கு அல்லாஹ் ஊர் தரலன்னா அல்லாஹ் அநியாயக்காரன் ஆயிடுச்சு. இப்படி அமல் செஞ்ச ஆணுக்கு அல்லாஹ் நிறைய ஹூர் பெண்களை தர்றான்னு சொன்னா, அப்ப அமல் செஞ்ச பெண்களுக்கு அல்லாஹ் நிறைய ஹூர் ஆண்களை கொடுக்கணும், அப்பதான் அல்லாஹ் நீதமானவன். அதனால ஆண்களுக்கு பெண் ஹூர்கள் இருக்கிற மாதிரி பெண்களுக்கு ஆண் ஹூர்கள் இருக்கிறார்கள். முடிஞ்சு போச்சு சட்டம், இவங்க சட்டம். அப்ப நபிமார்களுக்கு என்ன? நபிமார்களுக்கு மட்டும் தனி, நபிமார்களுக்கு அவங்க மனைவியர்கள் மட்டும்தான். அப்ப நபிமார்களுடைய மனைவிமார்கள் அமல் செய்யலையா? நம்மளை விட அவங்க தான் அதிகமா அமல் செஞ்சாங்க, நம்ம பெண்களை விட அவர்கள் தான் அதிகமா அமல் செய்தார்கள். இவங்களுடைய லாஜிக் புரியுதா? அப்ப இந்த லாஜிக் படி பாத்தீங்கன்னு சொன்னா, அல்ல என்ன செஞ்சிருக்கணும்? யாரா இருந்தாலும் சரி, சட்டம் சட்டம் தானே. அப்ப மூசாவே நீங்க திரும்ப போங்க, உங்களை திரும்ப கிசாஸ் பழிக்கு படி கொல்லப்படணும். அல்ல என்ன செஞ்சா? ஒண்ணுமே சொல்லல. மூசாவா பயந்து ஓடுறாங்க, அல்லாஹ் விட்டுட்டான். மூசா இஸ்திக்ஃபார் செய்யறாங்க, அல்லாஹ் ஒத்துக்கிட்டான். போயிட்டே இருக்காங்க மதியன். சரியா? அப்ப மூசா அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்படி நிறைய சம்பவங்களை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீது இருந்த அன்பினால் எத்தனையோ நிகழ்வுகளை அவர்களிடமிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். ஆனா மூசா அலைஹி ஸலாம் அவர்கள் செய்த செயலிலிருந்து 100% தான் சொல்ல போனா, அதாவது கொஞ்சம் கணக்கு பண்ணி பார்த்தா உலமாக்களுடைய அந்த கருத்துப்படி, யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்க செஞ்சது என்ன, என்னடா அல்லாஹ் வேதனையை கொடுப்பேன்னு சொல்லிட்ட, வேதனையை கொடுக்கல, ஊர்காரங்களாம் நல்லா இருக்காங்க செய்தி வருது, இப்ப நான் வந்து இந்த ஊருக்கு போனேன்னு சொன்னா என்ன மக்கள் குடிச்சு கொண்டு போட்டுவானு, பொய்யர்களாக நான் ஆயிட்டுதான் போயிடுமே அப்படி என்று நினைத்து கொண்டு கோபித்து கொண்டு அவங்க ஓடுறாங்க அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்காம. அல்லாஹ் என்ன தண்டனையை கொடுத்தான் இந்த நபிக்கு, ஃபல் தத்தமஹுல் ஹூத் வஹுவ முலீம், மீன் அவரை முழுங்கியது, அவரோ தன்னை நிந்தித்துக் கொண்டிருந்தார். அப்ப நபிமார்களை தில்கர் ருசுல் ஃபவல்லா பஅதஹும், இவர்கள் நபிமார்கள், இவர்களில் சிலரை சிலரை விட நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம். அப்ப ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஒரு அந்தஸ்து, அந்த நபியினுடைய அந்தஸ்தில் வைத்துதான் அந்த நபி தொடர்பாக வரக்கூடிய சம்பவங்களை நாம் பார்க்க வேண்டுமே தவிர, அந்த சம்பவத்தை தனியாக எடுத்து சாதாரண ஒரு மனிதனுக்கு நிகழ்வதை போன்று நிறுத்தி பேசினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக மிகப்பெரிய முரண்பாடும் குழப்பமும் வந்துவிடும். அப்ப மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இப்படி நிறைய நிகழ்வுகள் அவர்களுக்கு நடந்திருக்கின்றன. அல்லாஹ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அல்லாஹ் தான் சொன்னா தடிய போட சொல்லி தடிய போட்டோன்னு ஓடிப்பிட்டாங்க பயத்துல. இப்ப சாதாரண மனிதனுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்ப அல்லாஹ் சாதாரண மனிதனை கொண்டு மூசா அலைஹி ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாவித்திருந்தால் என்ன, மூசா நான் தானே சொன்ன தடிய போட சொல்லி பாம்பா மாறினா எதா மாறினா என்ன, நீங்க அந்த இடத்துல நிக்க வேண்டியதானே. அல்லாஹ் அப்படி சொன்னானா, எவ்வளவு அன்பாக பேசுகிறான், லா தஹஃப் இன்னி லா யகாஃபு லதையல் முர்சலூன், மூசா பயப்படாதீங்க, ரசூல்மார்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்களா, அன்பா எப்படி சொல்றான், ரசூல்மார்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, மூசா பயப்படாதீங்க அதை போய் புடிங்கன்னு சொல்றான். அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகுதான் மூசா அலைஹி ஸலாம் பிடிக்கிறான். அது வரைக்கும் வல்லா வலம் யுஅக்தி, திரும்பி பார்க்கவே இல்லை, ஓடு ஓடு ஓடிக்கிட்டே இருக்கலாம் அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது. இது சாதாரண ஒரு மனிதர் எடுத்தா இவரெல்லாம் ஒரு நபி ஆக போறாரான்னு பேசுவானுல்ல இல்லையா சொல்லாம். அல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கான், நேரடியாக அல்லாஹ்வுடைய கலாமை கேட்கிறாப்புல, அல்லாஹ் பாதுகாக்க மாட்டான்னு நிக்க வேண்டித்தானே. அப்ப ஒரு பக்கம் இயற்கையான மனித சுபாவம் நபிமார்களுடையது, அந்த சுபாவங்களில் பலவற்றை அல்லாஹ் நபிமார்களிடத்திலே ஏற்றுக்கொண்டான், சில நபிமார்களை அல்லாஹ் கண்டிக்கவும் செய்தான். அப்ப அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய நபிமார்களுக்கும் இடையில் நடந்த நிகழ்வுகளில் மனிதன் தன்னுடைய ஒரு அற்ப அறிவை கொண்டு, தன்னுடைய ஒரு லாஜிக்கை கொண்டு, தன்னுடைய ஒரு அதாவது ஒரு நீதத்தின் அடிப்படையிலே அந்த சம்பவங்களை விமர்சனம் செய்யலாமா, அப்படி செய்வதுதான் அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலிலே, அல்லாஹ்வுடைய சரியத்திலே அத்துமீறுவது, அல்லாஹ்வுடைய உரிமையிலே அத்துமீறுவது. சரி, இப்ப இந்த சம்பவத்துக்குள்ளார போவோம். அப்ப மலக்குல் மௌத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நபி இடத்துல வந்தா கண்டிப்பா அந்த மலக்குல் மௌத்து அல்லாஹ்விடத்திலிருந்து ரெண்டு சான்ஸுகளை, சான்ஸா சாய்ஸா, ரெண்டு சாய்ஸுகளை கொண்டு வருவாங்க. இப்படியும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்கலாம், இப்படியும் ஒரு சாய்ஸ் அல்லாஹ் கொடுத்துருக்கலாம், நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க. அப்படி வராம இவர் பாட்டுக்கு நேரா வந்து உயிரை வாங்கிட்டு போறேன்னு சொல்றாங்களே என்று மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கோபப்பட்டு அடித்தார்கள். இப்ப இவங்க என்ன கேக்குறாங்க, மலக்குனா அல்லாஹ் உயிர் வாங்க வந்திருக்கு சொல்லும் பொழுது உடனே வாங்குங்கன்னு தானே சொல்லணும் என்றால் அப்படி அவசியமே இல்லை. அல்லாஹுவே என்ன சொல்கிறான் மௌத்தை பற்றி, மௌத் என்பது ஒரு முசீபத் என்று அல்லாஹ் சொல்கிறான், இது அசாபத்து முசீபத்துல் மௌத், மௌத்துடைய முசீபத் உங்களுக்கு வருமே ஆனால், மௌத்தை வெறுப்பது என்பது, மௌத்து பிடிக்காமல் இருப்பது, இது எல்லோருடைய இயற்கையிலும் அல்லாஹ் அமைத்த ஒன்று. ஹதீஸ் புதுசில வருகிறது சஹீஹ் புகாரியுடைய அறிவிப்பில், என்னுடைய அடியாளை நான் எந்த அளவு நேசிக்கிறேன் என்றால் அவனுக்கு சிரமம் கொடுப்பது எனக்கு சிரமமாக இருக்கிறது. அவனுக்கு என்ன சிரமம் கொடுப்பது? அவனுடைய உயிர் வாங்க வேண்டிய நேரம் வந்து விடுகிறது, ஆனால் அதுவோ அவனுக்கு வெறுப்பாக இருக்கிறது. இப்படி என்னுடைய அடியான் ஹபீப் வலி, அவனுக்கு மூத்துடைய நேரம் வந்துருச்சு, ஆனா அவனுக்கு மூத்து பிடிக்கல. அப்ப அவனுக்கு பிடிக்காமல் இருக்கும் பொழுது, ஆனா எப்படி இருந்தாலும் மூத்து கொடுத்தாகணும், இது எனக்கு சிரமமாக இருக்கிறது, எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸ் சஹாபாக்களுக்கு முன்னாடி சொல்றாங்க, யார் அல்லாவிடம் சந்திப்பதை விரும்புகிறாரோ அல்லாஹ்வும் அவரை சந்திப்பதை விரும்புகிறார், யார் அல்லாவை சந்திப்பதை வெறுக்கிறாரோ அல்லாஹ்வும் அவரை சந்திப்பதை வெறுக்கிறான் என்று இந்த ஹதீஸை சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடனே ஒரு கேள்வியை கேட்டுறாங்க, யா ரசூலல்லாஹ் குல்லுனா யக்ரஹுல் மௌத், எங்கள்ல எல்லாருக்குமே மௌத்து வெறுப்பா தானே இருக்குது, இப்ப இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்களே, நீங்க பயமா இருக்கு எங்களுக்கு, என்ன அல்லாவை சந்திப்பது என்றால் மௌத்து இல்லாம சந்திக்க முடியுமா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்ப அப்படி வந்துருமா அப்படின்னு விளக்கம் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லை ஆயிஷா, இந்த ஹதீஸுக்கு அது அர்த்தம் அல்ல. இந்த ஹதீஸுக்கு இந்த ஹதீஸ் அல்லாஹுவை சந்திப்பதை விரும்பினால் அல்லாஹும் அவரை சந்திப்பதை விரும்புகிறார், அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுத்தால் அல்லாஹும் அவரை வெறுக்கிறான் என்பதற்கு மௌத்தை விரும்புவது என்பது அர்த்தம் அல்ல. ஒரு மனிதன் நல்ல அமல்கள் செய்து கொண்டே இருக்கிறான் இந்த அமல்களோடவே நான் அல்லாஹுவை நாளை மறுமையிலே சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறான் அல்லவா, அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மனிதன் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான், பாவத்தில் மூழ்கி கொண்டே இருக்கிறான், நன்மையே அவனிடத்திலே இல்லை, இப்படிப்பட்டவன் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புவானா? விரும்ப மாட்டான். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹ் லிகாஹு வமன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹ அல்லாஹ் லிகாஹு. யார் அல்லாஹ்வின் சந்திப்பை விரும்புகிறானோ அவருடைய சந்திப்பை அல்லாஹ்வும் விரும்புகிறான், யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறானோ அவருடைய சந்திப்பை அல்லாஹ்வும் வெறுக்கிறான். அப்ப மௌத்து என்பது இது எல்லோருக்கும் விருப்பமற்ற ஒன்று. அப்ப அப்படி விருப்பமற்ற ஒன்றை ஒருத்தர் வாங்க வரும் பொழுது, அதுவும் நபி இடத்துல வாங்க வரும் பொழுது, நபிமார்கள்லேயே ஐந்து விசேஷமான நபிமார்கள் ஒருவர் தான் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபி இடத்துல வரும் பொழுது அந்த மலக்குல் மௌத்துக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அதவை கொடுத்திருக்கலாம். சாதாரண மக்களுக்கு வர்ற மாதிரி அவர் வந்து வாங்கிட்டு போயிட முடியாது, அவர் வரணும், தஹீர் கொடுக்கணும். அந்த தஹீரில், அந்த சாய்ஸில் அந்த நபி தானாக அந்த மௌத்தை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும், அதுக்கு பிறகு அவர் உயிர் வாங்கிட்டு போகணும். இதுதான் ஏற்பாடு. அப்ப இந்த அடிப்படைக்கு எந்த ஒரு அடிப்படையை ஷரியத்திலே வஹியின் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடமிருந்து தெரிந்து வைத்திருந்தார்களோ அதுக்கு மாத்தமா வந்து கொண்டு, நான் உயிர் வாங்க போறேன், உங்களுடைய வாயை திறங்கன்னு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கோபப்பட்டு விடுகிறார்கள். இப்ப கோபப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அடிச்சதால மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெருமை கொண்டவர்களைப் போல, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு ஒருத்தர் வந்திருக்கும் பொழுது அவரை அரைஞ்சி அல்லாஹ்வையே இழிவுபடுத்துற மாதிரியான ஒரு செயலை செஞ்சுட்டாங்க, அல்லது பெருமையினுடைய உச்சத்துக்கு போய் தானே வந்து அல்லாஹ்னு சொல்ற அளவுக்கு ஆகி போயிட்டாங்க, அப்படிலாம் இதுல அர்த்தம் வருகிறது என்று அர்த்தம் தப்பான அர்த்தம் கற்பிக்கலாமா? இப்படி நீங்க இப்படித்தான் அர்த்தம் கற்பிக்க போறீங்கன்னு சொன்னா, அப்ப குர்ஆன்ல உள்ள சம்பவத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்த ஒரு பார்த்து கோபப்பட்டு அந்த அடிமையை, அந்த கிபித்தி அடிமையை ஃபிரௌனுடைய அந்த ஆளை வந்து பிடிச்சி சொன்னா சாதாரணமா தள்ளது இல்ல, ரொம்ப வேகமா கோபத்தோட தள்ளதுக்கு பேர் தான் சொல்றது. அப்படி தள்ளது அல்லாஹ் கண்டிக்கணும், அதை நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டும். அப்ப அது சம்பவம் உண்மைதான்னு சொன்னீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் தரக்குறைவாக பேச வேண்டும், ரெண்டுத்துல ஒண்ணுதானே செய்யணும். நீங்க என்ன சொல்றீங்க, இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த அதிசயத்தை ஏத்துக்க மாட்டோம்ங்க இப்படி, அல்லது அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறது அல்லாஹ் அப்படி எப்படிப்பட்டவன், ரெண்டாவது மலக்குடைய கண்ணியம் அப்படியே மூசா நபி மறுத்தாலும் மலக்குக்கு என்ன வேலை, உன்ட்ட அனுமதி கேட்கறத எனக்கு வேலை, வந்த வேலையை பார்த்து நான் வாங்கிட்டு போயிட்டு இருப்பேன் அப்படின்னு வாங்கிட்டு போறதுதான மலக்குடைய வேலை. அப்ப மலக்கு யாரிடம் வந்திருக்கிறார், யாரிடம் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பதை அவர்களுக்கு உணரவில்லை. சரி, இப்ப எந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய விதி இல்லாமல் நடக்குமா? நடக்காது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது நபிமார்களோடு அவன் பலவிதமான நிகழ்வுகளை நிகழ்த்துகிறான். அதன் மூலமாக அவர்களுடைய உம்மத்துகள், பின்னாடி வரக்கூடிய உம்மத்துகள் படிப்பினை பெறுவதற்காக. அப்ப அந்த அடிப்படையில தான் அல்லாஹ்வுக்கு தெரியும் கண்டிப்பா. இப்ப மலக்குல் மௌத்து போனார்னா கண்டிப்பா அடி வாங்கிட்டு வருவார். தெரியுமா தெரியாத அல்லாஹ்வுக்கு? தெரிந்துதான் அல்லாஹ் அனுப்புகிறான், சரியா இல்லையா? இப்ப பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வாக்குவாதம் செய்யறாங்க. வாக்குவாதம் செய்யும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஏத்தா அல்லாஹ் சொர்க்கத்துல தானே தங்க வச்சாங்க, இப்படி அல்லாஹ் உங்களை வந்து தன் கரத்தால படைச்சான்ல, தான் படைச்ச சொர்க்கத்துல தங்க வச்சான்ல, அவன் என்ன சொன்னா, இந்த மரத்தின் கனியை தானே சாப்பிடாதன்னு சொன்னான், பெசாம இருந்திருக்க வேண்டியதானே தான், கடைசியில் சாப்பிட்டுட்டு எங்களை தான் கீழே இறக்கி விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்டப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஏன் மகனே இந்த சம்பவத்தை நீ பாத்தியா தௌராத்தில்? ஆமாம். இது அல்லாஹு தஆலா உன்னையும் என்னையும் படைப்பதற்கு எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதிவிட்டதாக நீர் பார்த்தீர் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, 50,000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சம்பவத்தை அல்லாஹ் எழுதியதாக தௌராத்தில் நான் பார்த்தேன்னு சொல்லி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சைலண்டா கேக்குறாங்க, என்னையும் உன்னையும் படைப்பதற்கு இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் எழுதிவிட்ட ஒன்றை நான் செய்ததற்காக என்னை கடிந்து கொள்கிறாயா மகனே சொல்லி. ஆதம் மூசா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாயை அடைத்து விட்டார்கள். அப்ப நபிமார்களுடைய ஆலமுல் அருவாக நடந்த விஷயங்கள், அல்லாஹ்வுக்கும் நபிமார்களுக்கும் இடையில நடந்த விஷயங்கள், மலக்குகளுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில நடந்த விஷயங்கள், இதனுடைய மகாமே தனி. இதனை நாம் புரிந்து கொள்வதற்கு ஆகிரத்தில் போனாதான் உண்மையாகவே இதனுடைய ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். சாதாரண மனிதர்களுடைய நிலையில இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கும் அவருடைய அடியார்களுக்கும் இடையில நடந்த நிகழ்வுகளை நாம் எடை போட்டு நம்முடைய அறிவால் அதை முழுசா புரியணும்னு முயற்சி பண்ணாமல் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் அப்படி புரிஞ்சாதான் ஏற்றுக்கொள்வேன் என்று முயற்சி பண்ணால் அவன் கண்டிப்பா குஃபர் காஃபிரா தான் போய் நிற்பான். புரியுதுங்களா இல்லையா? இப்ப இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அப்ப அல்லாஹ்வுக்கு இப்படி இருக்கும் என்பதும் தெரியும். எப்படி இருக்கும் என்பதும் தெரியும். இப்ப மலக்குல் மௌத்த உயிர் வாங்க, அப்ப அல்லாஹ்வுத்தால ஒரு நேரத்தை வச்சிருக்கிறான், அந்த நேரத்துலதான் மலக்குல் மௌத்து அவருடைய ரூஹை வாங்க முடியும். அந்த நேரத்துக்கு முன்னாடியும் வாங்க முடியாது, பின்னாடியும் வாங்க முடியாது. அப்ப அந்த அடிப்படையில தான் மலக்குல் மௌத்து போறாங்க. மலக்குல் மௌத்துக்கு அந்த எந்த நேரங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ரூஹு வாங்க வேண்டிய நேரம் என்பது மலக்குல் மௌத்து 1000 தான் முயற்சி பண்ணாலும் அந்த நேரத்துலதான் மலக்குல் மௌத்தால அந்த மனிதனையே அணுக முடியும். மலக்குல் மௌத்து ரெடியா இருப்பார், அந்த நேரத்தை எதிர்பார்த்து கொண்டு ரெடியா இருப்பாரு, அந்த நேரம் தவறாமல் ரெடியா இருப்பாரு, இடமும் தவறாமல் இருப்பாரு. ஆனா அல்லாஹ் நாடினால் தான் முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய விதியில் என்ன எழுதி வைத்திருக்கிறான் என்பதை அவன் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்விடம்தான் விதியின் மூல நூல் இருக்கிறது. அவன் நாடியதை நாடிய சமயத்திலே அழிப்பான், நாடியதை நாடிய சமயத்திலே அவன் உறுதிப்படுத்தி வைப்பான். இதை எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப மறைவான இல்மை எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப மலக்குல் மௌத் வந்த உடனே இப்ப அடி வாங்கிட்டு திரும்ப போயிடுறாங்க. இப்ப இவர்கள் செய்யக்கூடிய ஆட்சேபனைக்கு மட்டும் நம்ம பார்ப்போம், மற்றவங்க என்ன நிறைய ஆட்சேபனைகள் பண்ணிருக்கிறாங்க. இப்ப மலக்குல் மௌத் அடி வாங்கிட்டு போன உடனே கண்ணு பிரச்சனை. இப்ப மலக்குல் மௌத் சாதாரண மனிதர்களுடைய உருவத்திலே வர முடியுமா என்றால் குர்ஆன் சொல்லுகிறது வர முடியும்னு சொல்லி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்தார்கள், அதே போல லூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்தார்கள், நம்முடைய நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்த சம்பவங்களை நம்ம ஹதீஸ் ஜிப்ரீலில் பார்க்கிறோம். அப்ப அதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடைய ரூஹ அவங்களுடைய வாயில ஊத வரும்பொழுது ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவியா, ஒரு திடகாத்திரம் உள்ள ஒரு ஆண் மனிதனுடைய தோற்றத்திலே ஜிப்ரீல் தோற்றம் அளித்தார். அப்ப அதை பார்த்த உடனேயே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நபி மலக்குங்கிற ஞாபகமே வரல. யார் ஞாபகம் தான் வந்துச்சு? இப்படிப்பட்ட ஒரு திடகாத்திரமுள்ள ஒரு ஆண் மனிதன் எனக்கு முன்னால் எப்படி இப்படி வந்தான்? அப்ப உடனே அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுறாங்க. உன்னிடமிருந்து நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், இன் குன்த தக்கியா, நீ இரையச்சம் உள்ளவனாக இருந்தால் இங்கிருந்து சென்று விடுன்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் உன் இறைவனிடமிருந்து வந்த ரசூலுன்னு சொல்லி. அப்ப மலக்கு மனிதனுடைய உருவத்தில் வந்தா மனிதனா மலக்கான்னு சொல்லி தெரிந்து கொள்ளவே முடியாது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர் முதல்ல மனிதனுடைய உருவத்தில் வந்து நேரடியா டக்குன்னு உயிரை கொடுங்கன்னு சொன்ன உடனே மலக்குள் மூத்தா இருந்தா கண்டிப்பா தஹீரோட தானே வந்திருப்பாரு. மலக்குள் மூத்தா இருந்தா கண்டிப்பா தஹீரோட தானே வந்திருப்பாரு. இவர் யாரு திடீர்னு என் வீட்டுக்குள்ளார வந்துகிட்டு உயிரை கொடுங்கன்னு சொல்றாரு அப்படிங்கிற அந்த கோபம். அப்ப அடிச்சு முடிச்ச உடனே அவர் அங்க இருந்து காணாம போயிறாரு. ஆஹா, வீட்டுக்குள்ளார வந்தாரு, அடிச்சா அடிய வாங்கினாரு, கண்ணு போச்சு, ஆளை காணமே. அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுது, வந்தவரும் மலக்குள் மூத்து, திரும்ப கொஞ்ச நேரத்தில் வர்றாரு, கண்ணு சரியா போய். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு மலக்காத்தான் இருக்க முடியும். அப்ப ரெண்டாவது தெரிஞ்சுக்கிறாங்க. அதே போல ரெண்டாவது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சரீரத்தில் எப்படி நம்முடைய சரீரத்தில் சொன்ன விஷயம் அதே அடிப்படையில் வந்து இப்ப என்ன செய்கிறார் மலக்குள் மூத்து வந்து என்ன செய்யறாரு, சாய்ஸ் கொடுக்கிறார். அல்லாஹ் உங்களுக்கு இப்படி ரெண்டு சான்ஸ் சாய்ஸ் கொடுத்துருக்கிறான், எதை நீங்க விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இடத்துல பாருங்க, முன்னாடி மலக்குள் மூத்து வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சா உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் உயிரை வாங்கிட்டு போயிருக்க வேண்டியதுதான். அல்லாஹ்வை சந்திக்கிறதுல ஆசை இல்லையா? அப்படி இருந்தாங்களா அவங்க? இப்ப என்ன செய்யறாங்க, இவ்வளவு காலம் வாழ்ந்ததற்கு பிறகு மூத்து தான் சொன்ன உடனே யாரா உடனே என்னுடைய உயிரை நீ வாங்கிக்கொள் என்று அந்த உண்மையான விருப்பத்தோட அவர்கள் ஒத்துக்கொண்டார்களா இல்லையா? கண்டிப்பாக ஒத்துக்கொண்டார்கள். அப்ப இந்த சம்பவத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை அதுதான் நம்ம பார்க்கணும். ஒரு ஹதீஸ் நமக்கு வருதுன்னு சொன்னா அந்த ஹதீஸ் அறிவால விளங்க முடியுமா, லாஜிக்கால விளங்க முடியுமா என்று எடை போடுவது ஒரு மூமினுடைய வேலை அல்ல. ஒரு மூமினுடைய வேலை ஒரு ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் வரும் பொழுது ரெண்டு வேலைகளை செய்யணும். ஒரு வேலை என்ன, அதை ஈமான் கொள்ளும், அதுவே நமக்கு ஒரு நன்மை. என்னங்க ஒரு விஷயம், ஒரு குரானுடைய ஒரு ஆயத்தையோ ஒரு ஹதீஸையோ நீங்க கேட்டா முதல்ல அதிலிருந்து நீங்கள் அடைய போகக்கூடிய நன்மை என்ன, என்னங்க அதை ஈமான் கொண்டேன் என்று சொல்வது. குல் குல்லும் மின் இன்தி ரப்பினா, எல்லாம் எங்கள் இறைவன் புலத்திலிருந்து வந்தது, நாங்கள் விளங்கியதும் சரி விளங்காததும் சரி, ஆமன்னா பிஹி, நாங்கள் இதை நம்பிக்கை கொண்டோம். முடிச்சு உடனே உன்னுடைய கிரேடு கூடிக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்கிறான், மூமின்களுக்கு ஒவ்வொரு வசனம் இறங்கும் போதும் ஈமான் கூடிக்கொண்டே செல்லும். முனாஃபிக்குகள் கேட்பாங்க, ஏதாவது வசனம் இறங்கிருச்சுன்னு சொன்னா, ஐயுக்கும் ஜாதத் ஹாதிஹி ஈமானா, உங்களிலே யாருக்கு இந்த வசனம் ஈமானை அதிகப்படுத்தியது என்று. அல்லாஹ் சொன்னா, அப்படியாடா கேக்குறீங்க, ஈமான் கொண்டவர்களுக்கு ஈமானை இந்த வசனம் அதிகப்படுத்தியது, யாருடைய உள்ளத்திலே சந்தேக நோய் இருந்ததோ அவர்களுக்கு இந்த வசனம் அசுத்தத்தை அதிகப்படுத்தியது. அவர்கள் உள்ளத்தில் இருந்த சந்தேகம் என்ற அசுத்தத்தோடு மேலும் சந்தேகத்தை தான் அவர்களுக்கு அதிகப்படுத்தியது. அப்போ ஒரு மூமினுக்கு குர்ஆனில் இருந்தோ சஹீஹான ஹதீஸில் இருந்தோ ஒரு செய்தி கிடைக்கும் என்றால் அவனுக்கு அந்த ஹதீஸிலிருந்து அவன் கிடைக்கக்கூடிய அவன் அடைந்து கொள்ள வேண்டிய முதல் நன்மை என்னவென்றால் ஈமான், நான் இதை ஏற்றுக்கொண்டேன், நம்பிக்கை கொண்டேன். இரண்டாவது என்ன, அந்த ஹதீஸை நாம் எப்படி புரிந்து நாம் படிப்பினை பெறுவது. அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருந்த அந்த கூடுதல் தொடர்பு, மூசா நபியுடைய கண்ணியம் நமக்கு தெரிகிறது. ஒரு நபியுடைய கண்ணியத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். யாருடைய கண்ணியத்தை, ஒரு நபியுடைய கண்ணியத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். இரண்டாவது, அல்லாஹ்வுக்கு விசேஷமான மிக நெருக்கமான அடியார்களாக நாம் மாறிவிடும் பொழுது அல்லாஹ்வுடைய அந்த வழிபாட்டிலும் அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை பேணுவதிலும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிப்புகளை செய்வதிலும் நாம் தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது நம்மிடத்திலிருந்து ஏற்படக்கூடிய சின்ன சின்ன குறைகளை குற்றங்களை அல்லாஹ் பெருந்தன்மையோடு மன்னித்து விடுகிறான். அல்லதீன யஜ்தனிபுன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ இல்லல் லமம் இன்ன ரப்பக வாசிஉல் மஃபிரா. அல்லாஹ் சொல்கிறான், நல்லவர்கள் யார் தெரியுமா, பெரும்பாவங்களை செய்யவே மாட்டார்கள், அசிங்கமான மானக்கேடான காரியங்களை செய்யவே மாட்டார்கள், ஆனால் எப்போதாவது இல்லல் லமம், சின்ன சின்ன தவறுகள் அவர்களிடத்திலிருந்து ஏற்பட்டு விடும். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்ன ரப்பக வாசிஉல் மக்ஃபிரா, நபியே உங்களது இறைவன் விசாலமான மன்னிப்புள்ளவன். இந்த விசாலமான மன்னிப்புள்ளவன்ங்கிறது யாருக்கு? பாவமே செஞ்சுட்டு எப்பயாவது நன்மை செய்யறவனுக்கு. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் சொன்னா புரியல உங்களுக்கு. இப்ப இந்த விசாலமான மன்னிப்புள்ளவன் என்பதை நம்மள யார் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, காலமெல்லாம் பாவம் செஞ்சுட்டு எப்பயாவது நினைச்சா நன்மை செஞ்சுட்டு அல்லாஹ் விசாலமான மன்னிப்புள்ளவன். அல்லாஹ் யாருக்கு சொல்றான்? இல்ல, காலமெல்லாம் நன்மையை செய்துவிட்டு எப்பயாவது சில பாவங்கள் செய்துவிட்டு அதையும் நினைத்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் விசாலமான மன்னிப்புள்ளவன் சொல்லிட்டு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எப்படி என்று சொன்னால், கொஞ்சம் விரிவான விஷயம் தான், இருந்தாலும் சுருக்கமா சொல்லுவோம். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான சிபத்துகள்ல ஒன்று என்னன்னு சொன்னா, அடியான் ஒரு குறையில் வீழ்ந்து விட்டு அந்த குறையை நினைத்து அல்லாஹ்விடத்திலே வருந்துவது. ஏன் என்று சொன்னால், அப்போதுதான் அவனுக்கு முழுமையான ஒரு பணிவு அப்தியத்து வரும். அப்ப ஒவ்வொரு நபியின் மூலமாகவும் இப்படி ஒன்று நிகழ்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்களா இல்லையா, யா அல்லாஹ் என் குழந்தை என்னுடைய குடும்பம் ஆயிட்டு, என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பேன் என்று நீ சொன்னாயே, நடந்துச்சா இல்லையா? அல்லாஹ் சொல்லி காட்டானா, அல்லாஹ் கண்டிக்கிறானா இல்லையா? அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு, அதே போல ஒவ்வொரு நபிமார்களுக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு சில விசேஷ நிகழ்வுகள் ஜல்லாத் என்று சொல்லப்படும் சருகல்கள், இது நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் நடப்பது உண்டு. ஏன்? அவர்களும் பஷர், மனிதர்கள் என்று அவர்கள் உணர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் மேலும் மேலும் அவர்களுடைய கவனம் திரும்புவதற்காக, தௌபா இஸ்திர்பார் செய்வதற்காக. அப்ப எவ்வளவுதான் பெரிய ஒரு நபி ஆயிட்டாலும், அந்த நபியிடமிருந்தும் எவ்வளவுதான் ஒருத்தர் பெரிய நபியாக நபித்துவத்தினுடைய உயர்ந்த மகாமுக்கே போயிட்டாலும், அவரிடத்திலிருந்தும் அல்லாஹு தாலா பிரியத்தோடு எதிர்பார்ப்பது என்னவென்றால், அவரும் என்னிடத்தில் இஸ்திர்பார் செய்ய வேண்டும். إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره. 23 ஆண்டு காலம் எந்த ஒரு நபியும் கஷ்டப்படாத அளவு கஷ்டப்பட்டு கால்கடுக்க நின்று வணங்கிவிட்டு கடைசியில மௌத்து வரப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், நபியே இப்ப சீக்கிரம் அதிகமா கூடுதலா தஸ்பீஹ் செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க சொல்லி. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சில நிகழ்வுகள் நடப்பதுண்டு. ஏன்? அதை நினைத்து அடியான் வருந்தி பணிவாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் என்கிட்ட எந்த தப்புமே கிடையாது, நான் கண்டிப்பா சொல்றதுக்கு தான் தகுதியானவன் என்று ஒரு திமுறோ, ஒரு துணிவோ, ஒரு விதமான ஒரு மனப்பாவ நிலையோ அவனுக்கு வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களை அப்படித்தான் வைத்திருக்கிறான். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லுக்கும் ஹப்பாவும், உங்கள் எல்லோரும் தவறு செய்பவர்கள் தான். சரியா? அப்ப இந்த ஹதீஸிலிருந்து மூமின்களாகிய நாம், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாகிய நாம், ஈமானின் அடிப்படையில என்ன படிப்பினை பெறுகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்துல நம்ம நிறைய இபாதத்துகளை செய்யும் பொழுது, நிறைய எப்படி இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சம்பவங்களை சொல்லும் பொழுது மூணு விஷயங்களை குறிப்பிடுறாங்க. ஒன்னு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குல் மௌத்த வந்து அடிச்சது, அதே போல தௌராத்தை தூக்கி எறிஞ்சது, அப்புறம் வந்து அந்த கிபித்தியை கொண்டது, இவ்வளவெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தும் அல்லாஹ் ஏன் நபியை மூசா நபியை பொறுத்து கொண்டான் என்றால், மூசா நபி ஃபிரௌனிடத்திலே அவர்கள் பட்ட கஷ்டம், அல்லாஹ்வுடைய தீனை ஃபிரௌனுக்கு முன்னால் எடுத்துச் சொல்வதிலே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சிரமத்தை ஒரு நாள் கூட அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டது கிடையாது. அவ்வளவு கஷ்டங்கள் அல்லாஹ்வுக்காக தாங்கி கொண்ட காரணத்தினால அவர்களிடமிருந்தும் அல்லாஹு தாலா சில தவறுகளை ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு அழகான விளக்கம் பாருங்க. ஒழுங்கான அறிவுல யோசிச்சா ஒழுங்கா புரியல. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஃபத்வால இந்த மூன்று விஷயங்களை எழுதி என்ன சொல்கிறார்கள், மூசா நபி அல்லாஹ்வுக்கு செய்த அர்ப்பணிப்புகள், தியாகங்கள், சோ அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்து அவர்களிடத்திலிருந்து நடந்த இந்த சில தவறுகளை அல்லாஹ் மன்னித்து ஏற்றுக்கொண்டான். அப்ப இதிலிருந்து நாம் என்ன புரிகிறோம் என்று சொன்னா, நம்மளும் அல்லாஹ்வை அந்த மாதிரி திருப்திப்படுத்தி அல்லாவை அந்த மாதிரி திருப்திப்படுத்தி இபாதத்து செய்து நம்ம அல்லாவுக்கு உரித்தான அடியார்களாக ஆகும் பொழுது சில நேரங்களில் மனித தன்மையின் அடிப்படையிலே நம்மை கட்டுப்படுத்த முடியாமல் ஏதாவது தவறுகள் நிகழ்ந்து விடுமையானால் அதனால அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டானோ, நான் செஞ்ச அமலெல்லாம் இனி நாசமா போயிடுமோ என்று நாம் பயப்பட வேண்டியதில்லை. அப்படியும் அந்த நேரத்திலும் நாம் அல்லாஹ்வை தன் ஆதரவு வைக்கணும், அல்லாஹ் மன்னிப்பான். புரியுதுங்களா? இரண்டாவது மூன்றாவது ஒரு விஷயம் என்ன, அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக வந்துவிடும் பொழுது, இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ், இதுக்கு மேல நமக்கு வாழ்க்கை இல்லை என்று வந்துவிடும் பொழுது அப்ப நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன செய்துவிடக்கூடாது சொல்லுங்க, பயந்து தடுமாறிவிடக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு சஹாபாக்களுடைய நிலையை போல தெரிஞ்சிருச்சு, இந்த போர்ல நமக்கு இப்பதான் மரணம் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு, பயந்தாங்களா, துணிஞ்சு உள்ளார போனாங்க. எப்ப கடைசி இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி தருணம்னு தெரிஞ்சிருச்சோ அப்ப அந்த நேரத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்வின் மேல கூடுதல ஆதரவு வைக்கணும். எப்படி ஆதரவு வைக்கணும், கூடுதல ஆதரவு வைத்து என்னை எனது ரப் மன்னிப்பான், நான் எனது ரப்பிடத்தில் போவதற்கு ஆசைப்படுகிறேன். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹும்ம பிர்ரஃபீகில் அஆலா, அல்லாஹும்ம அர்ரஃபீகல் அஆலா, யா அல்லாஹ் உயர்ந்த அந்த நண்பனிடத்தில் என்னை சேர்த்து வை கேட்டாங்களா இல்லையா துவா. சோ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்து விட வேண்டும். எப்படி இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வந்தது மலக்குல் மௌத்து தான், நமக்கு கண்டிப்பா இது மௌத்துடைய நேரத்துல தான் வந்திருக்குது, ஏன்னா சொல்லப்பட்டபடி தாய்த்து கொண்டு வந்துட்டார். அப்ப இது உண்மையிலேயே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மௌத்துடைய நேரம் தான் என்று தெரிந்த உடனே அவர்கள் என்னை ஆசைப்படுகிறார்கள், யா அல்லாஹ் என்ன நீ புனித பூமிக்கு பக்கத்துல வச்சு உயிரை வாங்கிக்கொள். அப்ப நல்ல இடத்துல மக்காவில் மௌத்து தேடுறது, மதினால மௌத்து தேடுறது, அல்லாஹ்வுடைய பாதியில மௌத்து தேடுறது, ஒரு நபியாக இருந்தாலும் கூட புரியுது, நபி என்பவர்கள் யாரு, கண்டிப்பா சொர்க்கத்தின் மீது வாக்களிக்கப்பட்டவர்கள். அப்படி இருந்தாலும் கூட அவர்களுடைய ஆசையும் எப்படி கடைசி நேரத்தில் கூட அல்லாஹ்விடத்துல பணிஞ்சு எப்படி ஆதரவு வைக்கிறாங்க, உயிர் போதான் போகுது, எனக்கு மௌத்து வரதான் போகுது, கண்டிப்பா மௌத்துடைய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றேன், நான் ஒரு ஆதரவு வைக்கிறேன். எந்த புனித பூமி நபிமார்களுடைய பூமியோ அந்த பூமியில வைத்து என்ன உயிர் வாங்கலாமே என்று அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க. புரியுதுங்களா இல்லையா, புரியல உங்களுக்கு நான் சொல்ற கடைசி பாயிண்ட். அப்ப இந்த ஒரு ஆதரவு இருக்கிறது, எவ்வளவு அல்லாஹ்விடத்துல பயந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல ஆதரவு வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மூசா நபியினுடைய பணிவ பயத்தை அச்சத்தை சொல்லக்கூடிய ஹதீஸ்ல இருந்துகிட்டு மூசா நபிக்கு திமிர் வந்த மாதிரில பேசுறாங்க, தானே அல்லாஹ் நினைச்சு பேசுறாங்க, தன்னையே ரப்புன்னு இறைவன்ல சொல்றாங்க, மலக்க அடிச்சா அல்லாஹ் அடிக்கிறது இல்லையா. இதுல என்ன சொல்றாரு உதாரணம், ஒரு கட்டடம் கட்டினாங்களாம் ஒருத்தர், அரசாங்கம் சொல்லிருச்சா கட்டடத்தை இடிக்க சொல்லி ஒரு ஆபீசர் அனுப்பிருச்சா, இப்படி இடிக்க வந்த ஆபீசர்ட்ட போய்கிட்டு ஒருத்த கண்ணத்துல அரைஞ்சா சீயம் மறையிறது இல்லையா, கட்டிங்களா இல்லையா, கட்டிங்களா இல்லையா, ஜிஓ கொண்டு வந்த ஒருத்தரை அரைஞ்சா சீயம் மறையிறது இல்லையா, இப்படிப்பட்டத ஒரு சாதாரண மனிதன் செய்வானா, அந்த செயல மூசா நபி செஞ்சதா வருது, இப்படியா விளங்க முடியுது. மூசா நபி எவ்வளவு பயப்படுறாங்க, பயந்துதானே முதல்ல மலக்குல் மௌத்தை அடிக்கிறாங்க, அப்ப ரெண்டாவது தடவை வந்த உடனே உண்மையிலே மௌத்து தான் இது, மலக்குல் மௌத்து தான் கன்ஃபார்ம் ஆயிடுது, அல்லாஹ்வுடைய நேரத்தின்படி தான் இவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே பயப்படுறாங்க. தான் ஒரு நபியா இருந்தாலும் கூட அந்த நபித்துவத்தை கொண்டு தனது நபிங்கிற தகுதியை கொண்டு அல்லாஹ்வின் மேல துணிவு கொள்ளலையே, யாரெல்லாம் என்ன ஒரு புனித பூமியின் பக்கத்துல வைத்து என்ன உயிர் வாங்கலாமே. அப்ப நல்ல இடங்கள்ல மரணிக்கிறது இருக்குது, இது அல்லாஹ் நம்மளை மன்னிப்பதற்கு ஒரு காரணம். அதனாலதான் அந்த 99 கொலை பண்ணிடுவாரு, அவருக்கு அந்த ஆலிம் என்ன உபதேசம் சொல்வாரு, நீ இருக்கிறது பாவிகளுடைய ஊரு, நல்லவங்களுடைய உயிருக்கு போயிரு, நல்லவங்களுடைய ஊருக்கு போயிருன்னு சொன்ன உடனே அவர் அங்கிருந்து சில எட்டுகள் தான் எடுத்து வச்சிருப்பாரு, அதுக்குள்ள மூத்து வந்துடும். இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், நல்லவங்களுடைய ஊரை கிட்டக்க இருக்க மாதிரி வச்சிருவான், பாவிகளுடைய ஊரை தூரமா இருக்கிற மாதிரி வச்சிருவான். ஆனா உண்மையிலே எது தூரமா இருந்துச்சு, எது பக்கத்துல இருந்துச்சு, பாவிகளுடைய ஊர் பக்கத்துல இருந்துச்சு, நல்லவர்களுடைய ஊர் தூரமா இருந்துச்சு. ரெண்டு மலக்கு வந்துட்டாங்க, ரஹ்மாவுடைய மலக்கும் அதாபுடைய மலக்கும், இவருடைய உயிர் எங்க கொண்டு போறதுன்னு சொல்லிட்டு கடைசியில இன்னொரு மலக்கு அல்லாஹ்வுத்தால பஞ்சாயத்துக்கு அனுப்பி வைக்கிறான், அந்த மலக்கு என்னப்பா இல்ல இவர் வந்து பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, இவரை நாங்க வந்து அதாபுக்கு கொண்டு போனோம். ரஹமத்துடைய மலக்குகள் சொன்னாங்க இவர் தௌபா செஞ்சுட்டு இவர் நல்லவர்களுடைய உயிரை நோக்கி ஊரை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாரு, இவரை நாங்க ரஹமத்துக்கு கொண்டு போறோம்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மலக்கு சொன்னாங்க சரி ஒரு தீர்ப்பு நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ரெண்டு பூமியையும் அளந்து பாருங்க, நல்லவர்களுடைய ஊரையும் அளந்து பாருங்க, தீவர்களுடைய ஊரையும் அளந்து பாருங்க, எந்த ஊர் பக்கத்தில் இருக்குதோ அந்த ஊர் வாசிகளோட இவரை சேர்த்துருவோம். அல்லாஹ் இப்ப என்ன செஞ்சுட்டான், இந்த பூமிக்கு கட்டளையிட்டான் உக்குருபி நீ நெருக்கமாகிவிடு என்று, இந்த பூமிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் உபுஅதி நீ தூரமாகிவிடு என்று. அப்ப மலக்கா யாருக்குமே தெரியல அல்லாஹ் இப்படி செஞ்சது, இந்த ரஹமத்துடைய மலக்குகளுக்கும் தெரியல, அதாவுடைய மலக்குகளுக்கும் தெரியல. அப்ப அடியானுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த மனநிலையை அல்லாஹ் பார்க்கிறான். அப்படி அல்லாஹ் பார்த்துட்டான் வைத்துக் கொள்ளுங்களேன், மலக்குகளுக்கே தெரியாமல் அல்லாஹ் பல காரியங்களை அங்கே நடத்தி கொண்டிருப்பான். அது அடியானுக்கும் அல்லாஹுக்கு இடையில தான் மறுமையில தெரியும். அப்ப உமர் ஃபாரூக் ரதியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தை கொண்டு வாக்களிக்கப்பட்டவர்கள் கடைசி காலத்தில் அழுது அழுது துவா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, ஒரே துவாவை யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில ஷஹீத் ஆகணும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அதுலேயே ஒரு கண்டிஷன் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய மௌத்தை உன்னுடைய நபியுடைய ஊரிலே வைக்க வேண்டும் என்று. இப்படி துவா, யா அல்லாஹ் நான் உனது பாதையிலே ஷஹீதாக வேண்டும். அதுவும் அந்த மௌத்தி ஷஹாதத்துடைய மௌத்தி எங்க வரணும், எங்க வரணும், உன்னுடைய நபியுடைய ஊரிலே எனக்கு வர வேண்டும் என்று விரும்பினாங்களா இல்லையா? அப்ப அதே போலதான் அவங்களுக்கு நடந்துச்சு. அப்ப அந்த மாதிரி ஈமானுடைய பாடம் நமக்கு இங்க தெரியுது. அப்ப நம்முடைய மூத்துடைய நேரம் சக்கராத்துடைய நேரம் நமக்கு மூத்த கண்ணில் பார்க்கிறோம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொன்னா உடனே நம்ம என்ன செய்யணும், பள்ளியை நோக்கி விரைவது, சாலிஹீன்களுடைய மஜ்லிஸை நோக்கி விரைவது, நல்லவர்களுடைய சூழ்நிலைக்கு நம்ம வருவது. அப்படிப்பட்ட பாடத்தை தான் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த சம்பவத்திலிருந்து நம்ம படிக்கணும். புரிஞ்சுச்சுங்களா இல்லையா? அப்ப இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அறிவிப்பாளர்கள் மிக உயர்ந்த தரத்தைச் சேர்ந்தவர்கள். புரியுதுங்களா? எங்கேயுமே இதுல வந்து உள்ளார பொய்ய நுழைக்கிறதுக்கோ எங்கேயாவது யாராவது இட்டுக்கட்டி சொல்றதுக்கு என்பதற்கோ எந்த வேலையுமே அறவே கிடையவே கிடையாது. அது போக இந்த ஹதீஸானது குர்ஆனுடைய சம்பவங்களோடு இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நிகழ்வுகள் குர்ஆன்ல வேற எங்கெங்க எப்படி சொல்லப்பட்டிருக்குதோ அந்த அடிப்படையில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சுபாவத்தை கவனித்து அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி மூசா நபியை வர்ணித்திருக்கிறானோ அந்த சுபாவத்துக்கும் இதுக்கும் இடையில எந்த விதமான முரண்பாடும் கிடையவே கிடையாது. இரண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நடந்து கொண்ட விசேஷமான அந்த நிகழ்வுகள் அந்த அடிப்படையை பார்க்கும் பொழுது இந்த சம்பவமானது கண்டிப்பாக அந்த நிகழ்வுகளுக்கு ஒத்து போகக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நபிக்கு நம்முடைய ஷரியத்தில் என்ன சொன்னானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மௌத்துடைய நேரத்தில் அது வந்து அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஒரு நபியையும் அல்லாஹ் அவருக்கு சாய்ஸ் கொடுக்காமல் உயிரை வாங்க மாட்டான் என்று சொல்லிட்டு ஒரு அடியானுக்கு அல்லாஹ் சாய்ஸை கொடுத்தான், அந்த அடியானோ அல்லாஹ்விடம் உள்ளதை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. எல்லாரும் பேசாம இருக்கிறாங்க, அழுகிறது யாரு மட்டும், யாரு மட்டும், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மட்டும் அழுகிறாங்க. அப்போ அன்சாரிகள் எல்லாம் பேசிக்கிறாங்க, என்னங்க நபிமார்களை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் அல்லாஹ் அவருக்கு சான்ஸ் கொடுத்தான் சாய்ஸ் கொடுத்தான் அவர் அல்லாஹ்விடம் உள்ளதை தேர்ந்தெடுத்து கொண்டாருன்னு சொல்றாங்க, அதுக்கு எதுக்கு அபூபக்கர் இப்படி அழுகணும்னு சொல்லிட்டு. கடைசியில ஒரு சில தினங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த வலி அதிகமாகி அவர்களுடைய வஃபாத்து ஆனதுக்கு பிறகுதான் மற்ற சஹாபாக்களுக்கு புரியுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னைத்தான் சொன்னார்கள் என்று. புரியுதுங்களா? சோ அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தஹீரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த தஹீர் சாய்ஸ் வந்தவுடனே இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த மரணம் தான், அல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்தில் தான் வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட போது அந்த மலக்குல் மௌத்துக்கு அவங்க தயாராயிட்டாங்க. அப்ப எந்த ஒரு ஹதீஸாக இருந்தாலும் அதனுடைய தொடர் சஹீஹாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா அது குர்ஆனுக்கு முரண்படாது, ஹதீஸுக்கு முரண்படாது. மேலும் அந்த ஹதீஸு அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை குறைப்பதாகவும் நபியுடைய கண்ணியத்தை குறைப்பதாகவும் ஷரியத்தினுடைய கண்ணியத்தை குறைப்பதாகவும் ஒரு காலம் இருக்காது. அப்ப யாரெல்லாம் சும்மா போலியா அவர்கள் கற்பனை செய்து கொண்டு வாதங்கள் செய்து கொண்டு என்னமோ இவர்கள் இந்த ஹதீஸை மறுப்பதன் மூலமாக தங்களுக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை, நாங்கள் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பாதுகாக்க முயற்சிக்கிறோம், ரசூலுடைய கண்ணியத்தை பாதுகாக்க முயற்சிக்கிறோம், தீனுடைய நல்ல பேரை பாதுகாக்க முயற்சிக்கிறோம் என்று சொல்கிறார்களோ இவர்களுடைய கூற்றுதான் பொய்யாது. இப்படி அவர்கள் சொல்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பாதுகாக்கல, நபியினுடைய கண்ணியத்தை பாதுகாக்கல, ஹதீஸினுடைய மார்க்கத்தினுடைய கண்ணியத்தை பாதுகாக்கல, மாறாக அதை சீரழிக்கிறார்கள். புரியுதுங்களா? ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்ஷாஅல்லாஹ். இப்ப இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் அவங்க சொன்னதுதான், இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, இதெல்லாம் இமாம் இப்னு குஸைமா சொன்னதுதான், இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதை கடைசியா சொன்னோம் உங்களுக்கு. இப்படிப்பட்ட கோபங்களை அல்லாஹு தஆலா மூசா நபியிடம் ஏற்றுக்கொண்டான் அவர்கள் செஞ்ச தியாகத்தினால. மற்ற நபிமார்கள்ட்ட அல்லாஹ் கோபித்துக் கொண்ட மாதிரி மூசா நபியிடத்தில் அல்லாஹ் கோபிக்கவில்லை. காரணம், அவங்களுடைய அந்த தியாகம் என்பது அவ்வளவு உயர்ந்த உள்ளுல் அஸ்ம்ல உள்ளவங்க. வேற போதுமா خير ان شاء الله نالك مغرب تلهيك برغي تفسير وبرنامج سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت